நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
காதலும் சாதியும் படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
கடவுள், பேய் என மக்களிடையே நிலவும் பலவிதமான சுய நம்பிக்கைகளை மட்டும் சாதி உள்ளுத்துக் கொள்ளவில்லை. நாகரிக வளர்ச்சியின் அடையாளமாக திகழும் தொழில்நுட்பத்தையும் கூட தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றது என வாதிடுகிறார் தலித்திய ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம்.
எல்லாருக்குமே ஒரு ஜாதி வரலாறு எழுதப்படுகிறது. அது வந்து ஒரு ஆண்ட பரம்பரை வரலாற்றோட ஒவ்வொரு சமூகமும் தங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு முறைதான் நம்ம பெருமை என்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆதிக்க ஜாதியினர் மத்தியில் ரொம்ப செல்வாக்காக இருந்து அது இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் கூட எட்ட அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் யுகம் அதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கறது. அப்படின்னா ஒரு மன்னனை அவர்களால் இவங்க விரும்பக்கூடிய வகையில் டிசைன் பண்ண முடியுது, இவங்க விரும்பக்கூடிய வகையில் தலையை வெட்டி ஒட்டி வச்சுக்க முடியுது. அதை வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபேஸில் தான் வைக்கணும், ஒரு டிஜிட்டலை டிசைன் பண்ணி அப்படின்றது இல்லை. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அது பல நூறு ஷேர் அடைகிறது. அதை ஒவ்வொருத்தனும் அதை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ண முடியுதுன்னா, அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு உலகமயமாக்க சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அடையாளங்கள், வேறு விஷயங்கள் எல்லாம் இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது மாதிரியான பிம்பங்கள், இமேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவர்களுக்கு ஒரு பெருமையை, ஒரு வெற்று சந்தோஷத்தை அது உருவாக்குகிறது. எனவே அவன் என்ன பண்ணுறான்னா, அதோட மிக இயல்பாக, மிக எளிமையாக தன்னை கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு முறை வந்து உருவாயிடுச்சு இன்னைக்கு. ஒரு வேளையில் இது மாதிரியான பாகுபாட்டு அம்சங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கலாம், ஃபேஸ்புக் ஒரு வலையங்களை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற அதே சமயத்தில் பிற்போக்கு சக்திகளுக்கும் அதே விஷயம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கறதா இருக்கு. வெறுமனே இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு மட்டும் நான் நினைக்கல, இதை வெறும் பொருளாதார இஷ்யூன்னு மட்டுமே நினைக்கல, இது ஒரு கல்ச்சுரல் மைண்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, இது ஒரு சமூக உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த சமூக உளவியலையும் அந்த கலாச்சார பின்னணியையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டாதான் அவனை எது தீண்டுகிறது, எது அவனை ரொம்ப ஈர்க்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தான் நீங்கள் அவனை சென்றடைவதற்கான தொழில்நுட்பத்தை பற்றியும் யோசிக்க முடியும். அதையும் நம்ம வந்து ரொம்ப ஒரு வெறுமனே ஒரு அரசியல் பிரச்சனையாக மட்டும் நம்ம அந்த இது வரைக்கும் கருதி கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்கிறது. நம்ம அதிலிருந்து வந்து அந்த பண்பாட்டு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த பண்பாட்டு வெற்றிடத்தை நாம் எதை கொண்டு நிரப்புவது என்பதை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக யோசித்தா தான் நீங்கள் அதை கவுண்டர் பண்ண முடியுமே ஒழிய, இது வெறுமனே தொழில்நுட்பத்துக்கு இன்னொரு தொழில்நுட்பம் மாற்றாக இருக்கும் என்று நான் நம்பலை.
சங்கர் ஆணவ கொலை வழக்கு முடிவிற்கு பின் ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பு கௌசல்யா தாய்க்கும் தம்பிக்கும் பண உதவி வழங்குவதை போன்ற படம் பரவலாக சாதிய ஆதரவு தரப்பின் சமூக வலைதளங்களில் உலாவியது அதன் தாக்கத்திற்கு ஒரு சான்று.
சமூக ஊடகங்களில் இயங்குறது வந்து பார்க்க முடியுது. இப்போ குறிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸில் வந்து பார்க்கும் பொழுது சாதி ரீதியான தாக்கத்தில் அதிகமாக இருக்குது. இது இன்னொரு வடிவமாக இருக்குது, வந்து சமூக ஊடகங்கள் வந்து திட்டுறது, மீம்ஸ் போடுறது, அந்த இதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, இதை வந்து அந்த சாதி ரீதியாக இது இணையம்ன்றது வந்து எல்லாருமே பயன்படுத்துறது தான், இது இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட மனநிலையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் நம்ம போய் வந்து ஒவ்வொருத்தவங்களோட மனுஷங்களோட மனசையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட மனசு படிக்கிறதுக்கு முடிஞ்சதுக்கு இது ஒரு இதாக இருந்தது. அவங்க எல்லாம் அப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா சாதி எவ்வளோ ஊறி போய் இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம். இதுவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஐ மீன் சாதாரணமாக அது விட்டுருவாங்க. ஆனால் அது ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்களோட எல்லா விஷயங்களையும், ஒரு பெண்ணை வந்து அவங்களோட நடத்தைகளை வச்சு தப்பாக கிரியேட் பண்ணி போடுறது, இது வந்து அதை நான் மனநிலை சரியில்லைன்னா நான் அவங்களை எப்பயுமே நான் சொல்லுவேன்.
மனப்பொருத்தமே திருமண உறவின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை தொடக்க நிகழ்வில் தெரிவித்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு.
இன்றைக்கு ஜாதி என்பது பெத்த பிள்ளையை விட, பெத்த பிள்ளைக்குள்ள பாசத்தை விட ஜாதின்ற பெருமை வந்து நின்றால் அப்போ பெத்த பிள்ளைக்குள்ள மரியாதை என்ன இருக்கிறது? பால் கொடுத்து வளர்த்ததுக்குள்ள மரியாதை என்ன இருக்கிறது? பாசம் எங்கே இருக்கிறது? தமிழனா இல்லையா, ஏழையா பணக்காரனா என்பது வரும். குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பெத்த பிள்ளையை கொள்வதற்கு தாய்க்கு வந்தால், தகப்பனும் நினைத்தால், இந்த கொடுமை நடந்தால் நீடித்தால் என்ன ஆகும்? பாச உணர்வு எங்கே? யாரை நம்புவது என்ற நிலைமையெல்லாம் இன்றைக்கு வரும்பொழுது குடும்பமே ஒரு பிரச்சனை ஆகிறது. இன்றும் இன்றைக்கு ஜாதி மதம் என்று சொல்கிறார்கள். ஜாதி மதத்தையும் பார்த்தால் திருமணத்தில் கூட பார்க்கும் பொழுது ஜோசியக்காரன்ட்ட கேட்பாங்க. ஜோசியக்காரன்ட்ட கேட்டு திருமணம் முடிஞ்சது உருப்படியாக நடக்கலை. பல குடும்பங்களில் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தவர்கள், நாள் பார்த்து திருமணம் செய்தவர்கள், கல்யாணம் முடிஞ்சவரும் முடிஞ்சு போகுது, குழந்தை பெற்றவரும் முடிஞ்சு போகுது, அந்த திருமணங்கள் உடைந்து நாசமாக போகிறது. இது ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், அவருடைய குடும்பத்தில் பார்க்க வேண்டும். அக்கா தங்கச்சிக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், மற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் ஜோசியர்கிட்ட கூட கேட்டிருக்கேன். கடைசியில் விரும்புதாங்க ஐயா நல்லா முடிச்சுட்டாரு.
ஆணவ கொலைகளுக்கு, சாதிய வன்முறைகளுக்கு தீர்வு எதில் இருக்கிறது என்பதை விளக்குகிறார் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி.
அரசியல் சட்டத்தை ஏற்புக்கு வைக்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்த சட்டத்தை எழுத தொடக்கத்தில் முகப்புறையில் ஒரு சொல்லை சொல்லி தொடங்கி இருக்கிறேன், இந்திய மக்களாகிய நாம் என்று சொன்னார்கள். பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்கி இருக்கிறேன். அரசியல் உணர்வு மிக்க என்னுடைய நண்பர்கள்லாம் கடும் வாதம் செய்தார்கள், இந்திய தேசத்தாராகிய நாம் என்றல்லவா எழுதியிருக்க வேண்டும், இந்திய மக்களாகிய நாம் தொடங்கி என்ன நியாயம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும்? பல்லாயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் எப்படி தேசமாக முடியும்? வி ஆர் எட் டு பி எ நேஷன், இனிமேல் தான் ஆகணும். அதற்கு தடையாக இருப்பது ஜாதி. காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அந்த பேச்சில், சொல்றார் பதிவாகி இருக்கிற நாடாளுமன்றத்தில், காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல். இப்போ எதை எதையோ ஆன்டி நேஷனல் சொல்லிட்டு இருக்கான். அதைத்தான் லதா சிங் வழக்கை தீர்ப்பு சொல்லுகிற போது மார்க்கண்டேய கட்சி எழுதினார் தீர்ப்பில், காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் என்று எழுதினார். ஜாதி தேச விரோதமானது, அது எவ்வளவு விரைவில் ஒழிக்கிறோமோ அதுதான் தேசத்திற்கு நல்லது என்று எழுதினார். உச்சபட்சமாக ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டியது சமூக உறவை விளக்கிக் கொள்ளலாம், அவ்வளவுதான் செய்யணும், அதற்கு மேல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் தான் சொன்னால் எப்படி ஹானர் கில்லிங், இது பார்பாரிக் இல்லைங்க, இது ஒரு காட்டுமராண்டித்தனமான செயலுக்கு வேற சொல்ல வச்சிருக்கீங்கன்னு அதுலயும் சொல்லுவார் தீர்ப்பில். அதை தொடர்ந்து ஆறுமுகம் சேர்வை வழக்கிலையும் சொன்னார், லதா சிங் வழக்கை சொல்லி மீண்டும் ஒரு தீர்ப்பை சொன்னார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது, நடக்கும் என்பதை அறிந்திருந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரை, மாவட்ட கண்காணிப்பாளரை, தொடர்புடைய அதிகாரிகளை மூன்று செய்யணும்னு சொன்னார். இடைநீக்கம் செய்ய வேண்டும், அவள் மீது வழக்கு பதிய வேண்டும், துறைசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மூன்றையும் சொன்னார், சஸ்பெண்ட், ப்ராசிக்யூட் அண்ட் ப்ரொசீட் டிபார்ட்மெண்டலி என்று மூன்றையும் சொன்னார். இது எங்க தீர்ப்பு எல்லாமா படிக்கிறான்? இந்த தீர்ப்பை எல்லா மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு, எல்லா மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு, எல்லா மாநிலங்களின் காவல்துறை இயக்குநர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். இந்த சட்டமெல்லாம் இருக்கிறது, நடைமுறைப்படுத்துகிறார்களா? ஒரே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை இடைநீக்கம் செய்வார்களா? நின்று போயிடும். ஜெயலலிதா காலத்தில் சாராயம் நிறுத்துவதற்கு வித்தா அந்த காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளரை, கிராம நிர்வாக அலுவலரை பதவி நீக்கம் செய்வேன் என்று சொன்னார்கள். ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க, சாராயம் நின்று போய் விட்டது. அது நோக்கம் வேறையா இருக்கலாம், திமுக காரங்கிலிருந்து கள்ள சாராய கடை அண்ணா திமுக மாத்தி இருக்கலாம், ஆனா நிறுத்த முடியும் என்று அரசாங்கம் நிரூபித்து காட்டுது ரெண்டு பேரை பணி நீக்கம் செய்தவுடன். இப்படி நடக்குமே ஆனால் முதல்ல இவர்கள் சட்டப்படியான நடவடிக்கையாவது எடுப்பார்கள்.
சாதிக்கு பலவிதமான வரலாற்று விளக்கங்கள் உள்ளன. சாதிய தரப்பு வாதிடுவது போல அது கலாச்சாரத்தின் காவல் அமைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஏடறிந்த வரலாறுகளில் அது என்னவாக இருந்திருக்கிறது, இன்று என்னவாக இருக்கிறது என அணுகினால் அது சக மனிதனை விருக்கும் சமூக வியாதியாக இருக்கிறது. இந்த சமூகத்தின் அனைத்து விதமான மனிதர்களின் உழைப்பில் கிடைக்கும் பலனை அனுபவிக்க தயங்காத நாம் சாதி என்றதும் அத்தனை தயக்கங்களையும் காட்டுகிறோம். அது ஒரு நபரையோ ஒரு கூட்டத்தையோ ஒழிப்பதால் மட்டும் குணமாகிவிடாது. அந்த தயக்கங்களின் நிழல் மனதில் வீழும் பொழுது தயக்கங்களற்ற மனித காதல்கள் நிலைபெறும்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.